அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. நவம்பர் மாதம் 10 நாள் வியாழக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற நாடு முழுவதும் வங்கிகளில் மக்கள் குவிந்தது குறித்த செய்தி.
ஹாஃப் அன் அவரா நிக்கிறோம், பைசா இல்ல காலையிலேருந்து, அதனால ஒரே வந்து மார்னிங் வந்து பாத்துட்டு போனோம், அது வரைக்கும் இருந்தது ரஷ்.
இலங்கை நாடாளுமன்றத்தில் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டது குறித்த செய்தி. உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் தங்கவேல் மற்றும் விஷ்ணுபிரியா.
அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் அதிகார மாற்றங்கள் குறித்து பராக் ஒபாமாவுடன் விவாதிக்க வெள்ளை மாளிகைக்கு இன்னும் சிறு நேரத்தில் விஜயம் செய்ய உள்ளார். அவருடன் செல்லும் மனைவி மெலானியா நாட்டின் முதல் பெண்மணியான மிஷல் ஒபாமாவை சந்திக்க உள்ளார். ஒபாமா மற்றும் டிரம்ப்புக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் உள்ள போதிலும் ஜனவரியில் ஏற்படவிருக்கும் குடியரசுக் கட்சியினரின் நிர்வாகத்திற்கு வெற்றிகரமான ஓர் அதிகார மாற்றம் நிகழ தனது அணியினரை முடிந்தவரை கடினமாக உழைக்க வேண்டும் என்று ஒபாமா கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னதாக தனது நெருங்கிய ஆலோசகர்களை சந்தித்து பதவியேற்ற முதல் 100 நாட்களில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் மேலும் தனது அமைச்சரவை குறித்தும் விவாதித்தார் என டிரம்பின் பிரச்சார ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர்.
கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் அலெப்போவின் கிழக்கு பகுதியில் விநியோகிக்க வைக்கப்பட்டிருந்த கடைசி உணவுப் பொருட்கள் தற்போது விநியோகிக்கப்பட்டுள்ளன என்று ஐநா தெரிவித்துள்ளது. ஐநா உணவுப் பொருட்களை திரும்ப பெற்றால்தான் அடுத்த வாரம் பொருட்களை விநியோகிக்க முடியும் என ஐநாவின் மனிதநேய ஆலோசகர் ஜான் ஈக்லன் தெரிவித்துள்ளார்.
Anybody wants 250,000 people to be starving.
அலெப்போவின் கிழக்கு பகுதிக்கு உதவிப் பொருட்களை வழங்குவது குறித்த விரிவான திட்டத்தை ஐநா வழங்கியதாகவும், ஆனால் தொடர் முன் நிபந்தனைகளால் உதவிப் பொருட்களை விநியோகிக்க இயலவில்லை என்றும் இங்கிலாந்து தெரிவித்துள்ளார்.
மொசூல் நகரின் கிழக்கில் வலிமையாக காலூன்றியுள்ள இராக் படையினரின் முன்னேற்றம் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பினரின் போராளிகளால் நடத்தப்படும் அடுத்தடுத்த தாக்குதல்களால் தாமதம் அடைந்துள்ளது. சுரங்கங்களை பயன்படுத்தி ஐஎஸ் படையினர் நடத்தும் திடீர் ஸ்னைப்பர் தாக்குதல்கள் மற்றும் தற்கொலை தாக்குதல்களை எதிர்கொள்ளும் சிப்பாய்களுக்கு அந்த சூழல் மிக கடினமாக ஒன்றாக ஆகியுள்ளது என கவச பிரிவு துணைத் தளபதி ஒருவர் ராய்ட்டர் செய்தி முகமையிடம் தெரிவித்துள்ளார். தாங்கள் நுழைந்த மாவட்டங்கள் ஒன்றில் ஐஎஸ் அமைப்பினரின் தலைமை ராணுவ தலைவரை கொண்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்பின் வெற்றிக்கு பிறகு அமெரிக்காவுடனான உறவை மேம்படுத்த விரும்புவதாக ரஷ்யா மீண்டும் தெரிவித்துள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் மரியா சகரவா இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள உறவை மேம்படுத்துவதற்கான குறிப்பிட்ட வழிமுறைகளை தற்போது கூற இயலாது என்றும், ஆனால் அதிபர் தேர்தலில் பிரச்சாரத்தின் போது டிரம்பின் குழுவினருடன் ரஷ்யா தொடர்பில் இருந்தது என்றும் தெரிவித்துள்ளார்.
அதிபர் ஜேக்கப் ஜுமாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது தென்னாப்பிரிக்க நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்று வருகிறது. நாட்டின் இளம் ஜனநாயகத்தை அதிபர் ஜுமா சிதைப்பதாக பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த வாரம் ஊழல் எதிர்ப்பு பிரிவு விசாரணையும் ஜுமாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்த்தது. ஆனால் தான் எந்த தவறும் செய்யவில்லை என ஜுமா மறுத்துள்ளார்.
முக்கிய அமெரிக்க பங்கு சந்தையான டவ் ஜோன்ஸ் இதுவரை இல்லாத அளவு உச்சத்தை தொட்டுள்ளது. டொனால்டு டிரம்பின் கொள்கைகள் வர்த்தகத்திற்கு நன்மை அளிக்கும் என முதலீட்டாளர்கள் நம்புவதால் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது. முன்னதாக நியூயார்க்கில் நடைபெற்ற வர்த்தகத்தில் டவ் ஜோன்ஸின் பங்கு சந்தை 1016 புள்ளிகளிலிருந்து 18706க்கும் மேலாக உயர்ந்தது. மேலும் முக்கிய ஐரோப்பிய பங்கு சந்தைகளும் உயர்முகமாகவே உள்ளன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அவற்றை மாற்றுவதற்காக நாடு முழுவதும் வங்கிகளில் மக்கள் குவிந்தனர். சென்னையின் பல்வேறு இடங்களில் மக்களின் அனுபவங்களை கேட்டறிந்தார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என நேற்று முன்தினம் இந்திய அரசு அறிவித்த நிலையில் இவற்றை மாற்றுவதற்காக நாடு முழுவதும் உள்ள வங்கி கிளைகளில் இன்று பொதுமக்கள் பெரும் எண்ணிக்கையில் குவிந்தனர். இதனால் வழக்கமான வங்கி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. சென்னையில் உள்ள பல வங்கிகளில் காலை 8 மணி முதலே நீண்ட வரிசைகளில் மக்கள் காத்திருந்தனர். பெரும்பாலானவர்கள் தங்கள் வசமிருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் வரவு வைப்பதற்காகவே வந்திருந்தனர். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளில் தற்போது 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டன. ஆனால் பணத்தை மாற்றுவதற்காக நீண்ட நேரம் வரிசையில் நிற்க வேண்டியிருப்பது குறித்து பல வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்தனர்.
ஹாஃப் அன் அவரா நிற்கிறோம், பைசா இல்லை காலையிலேருந்து, அதனால ஒரே வந்து மார்னிங் வந்து பார்த்துட்டு போனோம், அது வரைக்கும் இருந்தது ரஷ். அதான் ரிட்டர்ன் ஆகிட்டோம். திரும்ப லஞ்ச் டைம் காலியாக இருக்கணும் வந்தால் லஞ்ச் டைம்லாம் அதே ரிஸ்டாக தான் இருக்குது.
500,000 நோட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்தேன். கனரா பேங்க்கில் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்டேட் பேங்க்கில் ஃப்ரீயாக இருக்குது. ஆதார் கார்டு காமிச்சா, ஐடி ப்ரூஃப் ஏதாவது காமிச்சா போதும், கேஷ் கொடுத்துட்றாங்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்குது.
டிபாசிட் கொஞ்சம் பைசா பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு இந்த புது நோட்டு வாங்கியிருக்கேன். நோட்டு கலர் ரொம்ப நல்லா இருக்குது, வெரி நைஸ். ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கு. எனக்கு வந்து ரெண்ட் கட்டணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். செலவுக்கு பைசா வேணும், அதுக்காக நான் வந்தேன்.
500 மற்றும் 1,000 ரூபாய் நோட்டுகள் தற்போது புழக்கத்தில் இல்லாத நிலையில் 2,000 ரூபாய் நோட்டை மாற்றுவதில் சிரமம் ஏற்படும் என்றும் சிலர் கூறினர்.
So the problem is almost or 1 hour wait பண்ற மாதிரி ஆயிட்ட. And besides இப்போ என்ன பிரச்சனைனா, they are ready to give us 2000 rupee notes, but ஆனா ரியாலிட்டில இது போய் வெளியில எக்ஸ்சேஞ்ச் பண்றது will be little difficult. இவ வந்து they should be more prepared with 100 rupee notes.
சென்னை நகரை பொறுத்தவரை 3,000 மேற்பட்ட காவல்துறையினரும் ஊர்காவல் படையினரும் வங்கிகளில் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். வாடிக்கையாளர்கள் கிளைகளில் குவிவதை தடுக்க ICICI வங்கி, ஆக்சிஸ் வங்கி போன்ற சில தனியார் வங்கிகள் ஏடிஎம் கட்டணங்களை ரத்து செய்வது போன்ற சில சலுகைகளை அறிவித்துள்ளன. பாரத ஸ்டேட் வங்கி மாலை 6 மணி வரை இயங்கும் என அறிவித்துள்ளது. ஏடிஎம் எனப்படும் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரங்கள் நாளை முதல் செயல்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது.
முரளிதரன். தஞ்சை மாவட்டத்தில் செயல்படுத்தவிருந்த மீத்தேன் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று அறிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சண்முகத்திடம் கேட்டேன்.
காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் தொடர்ந்து இந்த மீத்தேன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக போராடி வந்திருக்கிறாங்க. அந்த ஒன்றுபட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இது. இரண்டாவது, இந்த சேல் கேஷ் என்பது மீத்தேன் திட்டத்தை விட ரொம்ப மோசமானது. சேல் கேஷ் திட்டத்தையும் முழுமையாக ரத்து செய்யணும். அந்த ஆய்வு மட்டும் நிறுத்தி வைக்கிறதா மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறத நாங்க வந்து ஏற்கல. சேல் கேஷ் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதற்கு மத்திய அரசாங்கம் உத்தரவிடணும். அதற்கான போராட்டத்தை நாங்க தொடர்ந்து நடத்துவோம். நிச்சயமாக இது ஒன்றுபட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
விவசாயிகளோட போராட்டம் கடந்து வந்த பாதை பத்தி சொல்லுங்க.
மாவட்ட ஆட்சித்தலைவர் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தின காலத்திலிருந்து இதற்கான எதிர்ப்பு வந்து நாங்க பதிவு பண்ணி வந்திருக்கிறோம். அதே மாதிரி பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு விவசாய அமைப்புகள் ஒன்று திரண்டு உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டங்கள் என்பது நடந்து வந்திருக்குது. இதனுடைய விளைவாகத்தான் இடையில தேர்தல் நேரத்தில் கூட இந்த திட்டத்தை நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம் என்கிற முறையில் அதிமுக அரசாங்கம் அறிவித்தது. இது உண்மையிலேயே இது வந்து திமுக ஆட்சி காலத்துல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், பன்னாட்டு நிறுவனத்தோட திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டம் இது. இத்தகைய திட்டங்கள் போடப்படுகிற போது இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சம்பந்தமாக உரிய முறையில் ஆய்வு செய்யாம மத்திய மாநில அரசாங்கங்கள் இது மாதிரியான ஒப்பந்தங்கள் போடுறது என்பது நம்ம நாட்டினுடைய வளங்களையும், கிராமப்புற அல்லது நிலத்தினுடைய வளம், நீர் வளம் சகலத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயம். ஆகவே இந்த மாதிரியான திட்டங்களுக்கான ஒப்பந்தங்கள் போடுகிற போது ஒரு ஆழமான ஆய்வு என்பது தேவைப்படுகிறது என்பதுதான் இப்ப இது மத்திய அரசாங்கம் ரத்து செய்வதாக அறிவித்திருப்பது தெரிய வர்றது. நம்மால் இறுதி கட்டத்துல ஒரு விரிவான பிரச்சாரத்தை விவசாயிகள் மத்தியில, கிராமப்புற மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தொடர் நடைபயணத்தை மேற்கொண்டார். அதன் காரணமாக உடல் நலிவுற்று அவர் மறைந்தார். அவர் செய்த உயிர் தியாகத்துக்கு இந்த திட்டம் கைவிடப்பட்டது என்பது அவருடைய உயிர் தியாகத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு மரியாதையாக நான் கருதுகிறேன்.
சண்முகம். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கை நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அடுத்த 2017 வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றிய நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க பொதுமக்களுக்கு சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதுடன் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யோசனைகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
இடம், நிவாச, அத்யாபனேஹா, சௌக்கிய, மூலிக அவசியதா சம்பூர்ண.
இதன்படி உணவு பொருட்களான சீனி, பருப்பு, பாசிப்பயிறு மற்றும் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் டின்மீன் ஆகியவற்றின் விலை குறைக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் கருணாநாயக்க சமையல் எரிவாயுவின் விலை 25 ரூபாவினாலும் மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 5 ரூபாவினாலும் குறைக்கப்படும் என்று அறிவித்தார். தொலைபேசி மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளுக்கான வரி 25% அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் கருணாநாயக்க பியர் உற்பத்திகள் மற்றும் லொத்தர் டிக்கெட்டுகளுக்கான வரிகளும் அதிகரிக்கப்படும் என்று அறிவித்தார். கல்வி அபிவிருத்திக்காக 17,000 மில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நிதி ஒதுக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் அடுத்த ஆண்டு உயர்தர வகுப்புகளுக்கு பிரவேசிக்கும் 1,75,000 மாணவர்களுக்கும் 28,000 ஆசிரியர்களுக்கும் டெப் கணனிகள் இலவசமாக பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் அறிவித்தார். 5 வயது முதல் 19 வயது வரையிலான மாணவர்களுக்கு 2,00,000 ரூபாய் காப்புறுதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வடகிழக்கு பகுதிகளில் 50,000 வீடுகளை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் கருணாநாயக்க இதற்காக 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார். நிதி அமைச்சினால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் குறித்து மக்களின் கருத்துக்களை தொகுத்து தருகிறார் எமது செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
சுமார் 5,000 பேர்கள் கணித விஞ்ஞான தொழில்நுட்ப துறையில் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிற விஷயம் மிகவும் வரவேற்கத்தக்கது மாத்திரமன்றி பாராட்டக்கூடியது. காரணம், இந்த துறைகளில் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு உரிய ஒரு நல்ல செயல்திட்டமாக இதை நாங்கள் கொள்ள முடியும். இன்னொரு நல்ல விஷயம், மாணவர்களுக்கு, இலங்கையில் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் காப்புறுதி திட்டம் ஒன்று அறிமுகம் செய்து வைக்கப்படுவது பாராட்டக்கூடியதும் ஒரு வித்தியாசமான நவீன வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல விஷயமாக நாங்கள் கொள்ள முடியும்.
பெரிய திருப்திகரமான ஒரு வரவு செலவு திட்டமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் சாமான்களுக்கு விலை குறைச்சிருக்குது, மிச்சம் குறைஞ்சலவில்ல. 2 ரூபா 2 ரூபா 10 ரூபா தான் குறைபட்டிருக்குது. கேஸுக்கு ஒரு 25 ரூபா குறைச்சிருக்கு போல. பருப்பு 10 ரூபா குறைச்சிருக்குது, சீனிக்கு 2 ரூபா குறைச்சிருக்குது, மற்றது இன்னும் ஒரு சாமான் இப்படியா பெருசா சொல்றதுக்கு இல்ல. அதே நேரத்துல பட்ஜெட்டுக்கு முதல்ல அவங்க வந்து வெட் வரியை கூட்டிட்டாங்க. அப்ப அத இது ஈடு செய்யாது. மொத்தத்துல பார்க்க போனா பொதுமக்களுக்கும் சாதாரண மக்களுக்கு அது ஒரு திருப்திகரமான பட்ஜெட் ஆகுது சொல்லல. வெட் வரின்றது பாமர மக்களுக்கு சரியா விளங்காது. இப்போ டெலிகம்ல எல்லாம் வரி கூட்டப்பட்டிருக்குது, நியாயமான விஷயங்களுக்கு வாகனங்கள் எல்லாம் வரி கூட்டப்பட்டிருக்குது. ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் மூலமா பாமர மக்களுக்கு எந்த சலுகையும் பெருசா கிடைக்கல.
மலையக மக்களுக்கு போசாக்கோ கல்வியோ சுகாதார வசதிகள் எந்த ஒரு வசதிகளுக்காகவும் வளர்ச்சியான எந்த விதமான ஒரு சலுகைகளும் இல்லை அப்படிங்கறத நாங்க உண்மையிலேயே சொல்றோம். வீடமைப்பு திட்டம்னு சொல்றாங்க, அது நடைமுறைக்கு வந்தா மட்டும்தான் ஒத்துக்கொள்ளலாம். 25,000 வீடு, அதுவும் நடைமுறைக்கு வருமா அப்படிங்கறது இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. சம்பள பிரச்சனைக்கு பட்ஜெட்ல இது பத்தி எந்தவித மாற்று யோசனையும் இல்ல. வரவு செலவு திட்டத்தை பெருசா மலையக மக்கள் கவனித்துக் கொள்வதில்ல.
ஊரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் அடிப்படை தேவைகள், அவர்களோட வாழ்வாதாரம் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு யோசனையும் இந்த வரவு செலவு திட்டத்தில முன்வைக்கப்படவில்லை. எனவே இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றி நாங்கள் பெருசாக எதுவும் கவனம் செலுத்த விரும்பவில்லை.
ஆர் உதயகுமார் தொகுத்து வழங்கிய கருத்துக்களுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. தொடர்வது பன்னாட்டு கண்ணோட்டம். அமெரிக்க தேர்தலில் ஹிலரி கிளிண்டன் தோல்வி அடைந்ததற்கான காரணங்கள் என்ன என்பதை விவரிக்கும் செய்தி தொகுப்பை தருகிறார் அறவாளி இளம்பருதி.
அமெரிக்க வரலாற்றில் நிச்சயமாக மிக அசாதாரணமான இந்த தேர்தல் அரசியல் நிறுவன அமைப்பிற்கு எதிரான கிளர்ச்சியாக இருந்தது. ஹிலரி கிளிண்டனை விட இந்த அரசியல் நிறுவன அமைப்பினை பிரதிநிதிப்படுத்துவோர் யாருக்கும் இருக்க முடியாது. மிகவும் கோபத்திலிருந்த பல மில்லியன் அமெரிக்க வாக்காளர்களுக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஹிலரி கிளிண்டன் அமெரிக்காவின் உடைந்த அரசியலின் முகமாக காட்சியளித்தார். டொனால்டு டிரம்ப் வாக்காளர்களை தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குவதாக பல மாநிலங்களில் உள்ள போதுமான அளவு வாக்காளர்களை நம்ப வைத்தார். வாஷிங்டன் அரசியலில் ஒரு அங்கமாக இருந்த ஹிலரிக்கு எதிராக வெற்றிகரமாக அந்த அரசியல் வட்டாரத்திற்கு வெளியில் இருப்பவராக கோடீஸ்வரர் டிரம்ப் தன்னை காட்டிக்கொண்டார். தொடர்ச்சியாக ஹிலரி கிளிண்டன் தான் மிகவும் தகுதியான வேட்பாளர் என்று கூறி வந்தார். தனது தொழில் வாழ்க்கை விவரங்களை திரும்ப திரும்ப ஹிலரி தெரிவித்தார். அவர் தனது கணவர் பில் கிளிண்டனின் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவின் முதல் பெண்மணியாக இருந்த அனுபவம் மற்றும் அமெரிக்க செனட்டில் நியூயார்க்கின் செனட்டராக இருந்தது மற்றும் வெளியுறவு செயலாளராக இருந்தது ஆகியவற்றை அவர் தொடர்ந்து தெரிவித்திருந்தார். ஹிலரி மீதான வெறுப்பும் உணரக்கூடியதாக இருந்தது. வாக்காளர்கள் மத்தியில் உணர்வுபூர்வமாக ஹிலரி குறித்த வெறுப்பு இருந்ததாக சொல்லலாம். டென்னிசி பகுதியில் உள்ள ஒரு அழகான மற்ற வகையில் நாகரிகமாக பேசிய மத்திய வயது பெண் ஒருவர் ஹிலரி பற்றிய பேச்சு வந்ததும் அவரது பாவமே முழுவதுமாக மாறிவிட்டது. ஹிலரி கிளிண்டனுக்கு மக்கள் மத்தியில் நீண்ட நாட்களாகவே நம்பிக்கை தொடர்பான பிரச்சனை இருந்தது. அதனால்தான் அவரது மின்னஞ்சல் மோசடி பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. அவர் உண்மையானவரா என்பது குறித்த சிக்கலையும் அவர் எதிர்கொண்டார். தொழிலாளர் வர்க்கத்தை மட்டமாகவும் கேலியாகவும் பார்த்த கிழக்கு கடற்கரை பகுதியின் மேல்தட்டு வர்க்கத்தின் உயர்வான பெண்ணாக அவர் தோன்றினார். பென்சில்வேனியா மற்றும் விஸ்கான்சின் ஆகிய இடங்களில் இருந்த வெள்ளையின உழைப்பாளர் வர்க்கத்தின் உதவியோடு டிரம்ப் அந்த இடங்களில் 1984 இருந்த குடியரசுக் கட்சி வெற்றி பெறாமல் இருந்த ஒரு தடுப்பு சுவரை உடைத்தெறிந்தார். இந்த தேர்தல் முடிவு வெறும் ஹிலரி கிளிண்டனை நிராகரித்த தேர்தலாக மட்டுமில்லாமல் பராக் ஒபாமாவுக்கு ஆதரவளித்த அமெரிக்காவின் பாதி அளவினரும் இவரை நிராகரித்திருப்பதை காட்டுகிறது. ஆனால் இது மற்றொரு நாள் எழுத வேண்டிய செய்தியாகும்.
அறவாளி இளம்பருதி வழங்கிய இந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் பிபிசி தமிழோசியுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858885592 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.